ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து நீங்கள் எதையெல்லாம் எண்ணுகின்றீர்களோ அவை அனைத்தும் உயிர் எப்படி ஓய்வென்று இயங்கிக் கொண்டுள்ளதோ நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தையும் ஓய்வென்று இயக்கி எம் என்று உடலாக மாற்றுகின்றது. ஆக நாம் எண்ணீரை அனைத்தும் நமது உயிர் ஈசனாக இருந்து நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. நான் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ, கேட்கின்றோமோ, நுகர்கின்றோமோ இவை அனைத்தையும் ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. இவ்வாறு காலையிலிருந்து இரவு வரையிலும் சதாசிவமாக மாற்றி சதா சிவமாக மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆகவே நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருப்பினும் பிறர்படும் கஷ்டங்கள், பிறர்படும் துயரங்கள், பிறர்படும் வேதனைகள், பிறர் கோபிக்கும் உணர்வு, கோபத்தோடு இருக்கும் உணர்வு இவனைத்தும் பார்த்து நுகர்ந்து நாம் அறிய நேருகின்றது. அறிந்த உணர்வுகள் அனைத்தும் நம் இரத்தத்தில் அது கலந்து விடுகின்றது. எத்தகைய குணங்கள் கொண்டு நாம் பார்த்தோமோ அதன் உணர்வுகள் நம் இரத்தத்தில் கருவாக உருவாகி விடுகின்றது. பின் அதை எப்படி ஒரு கோழி கருவற்றால் கேருமோ இதே மாதிரி நான் ஒருத்தர் நம்மை கோபித்தான் என்றால் அவனை திரும்ப திரும்ப எண்ணுவோம். ஒருத்தர் வேதனைப்படுவதை பார்த்துவிட்டால் அதை திரும்ப திரும்ப எண்ணுவோம். இப்படி நாம் எண்ணும் போது அது முழுமையாக கருவாகி அணுவாக மாறிவிடும். நாம் இப்படி பார்த்து நுகர்ந்த உணர்வுகள் அப்போது அறிந்தாலும் அது ஈஸ்வர லோகம் என்று நம் உயிரின் இயக்க பக்கம் பூர்வ மத்தியில் அது ஈஸ்வர லோகமாக மாறிவிடுகின்றது. உருவாகும் உருவாக்கும் நிலையாக மாறிவிடுகின்றது. நாம் வெத்தத்தில் அது கலந்துவிட்டால் இந்த லோகம் கருவாக மாறுகின்றது. இவ்வாறு கருவாக மாறிவிட்டால் மீண்டும் அணுவாக மாறிவிட்டால் பிரம்மலோகம். இப்ப எந்த குணத்தின் தன்மை நம் உடலில் கருவாகி ஒரு அணுவாகின்றதோ அந்த அணு எந்த குணத்தால் அணு உருவானதோ அக்குணத்தின் அணுவாக தன் எண்ணத்தை பெருக்கும். நாம் பிரம்மலோகம் என்பது தனக்குள் கவர்ந்து கொண்டதை மீண்டும் அது உருவாக்கும். அந்த அணுக்கள் அதிகமாக உருவாகிவிட்டால் அதன் உணர்வுகள் தான் நமக்கு வரும். இப்படி நம்ம இரத்த நாணங்களில் வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், ரக்தி போன்ற இந்த உணர்வுகள் எல்லாம் அணுக்களாக மாறும்போது இது இரத்தத்தில் கலந்து நம் உடல் முழுதுக்கும் அந்த இந்த இரத்தத்துடன் கலந்து அந்த அணுக்கள் செல்லும். எல்லா உறுப்புகளிலும் இது ஊடுருவுகின்றது. இப்படி இத்தகைய அணு ஆவதற்கு முன் இது கருத்தன்மை அறியும் போது எந்தெந்த உறுப்புகளில் இந்த கருத்தன்மையான முட்டைகள் பட்டு விடுகின்றதோ அது குறித்த காலம் வரும்போது அது அணுவாகிவிட்டால் அந்த அறுப்பில் வேதனைப்படும் அணுக்களை உருவாக்கி நாம் சந்தோஷமாக இருக்கும் அந்த உறுப்பை பாழாக்கிவிடும். பின் அந்த உறுப்புகளில் வேதனையும் அதிகமான நிலையில் நமக்கு பெருகத் தொடங்கி வருகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. ஆனால் இதே போல நமது மனிதனான பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்கு வரும் நஞ்சினை அது மலமாக மாற்றும் சக்தி பெற்றது நமது உணர்வு. இருப்பினும் நாம் சுவாசிக்கும் உணர்வுடன் கலந்து நம் இரத்தத்தில் அணுவாக உருவாகிவிட்டால் இந்த தீய வினைகள் உணர்வுகள் அது கருவாகி நம் உடல் முழுவதுக்கும் பரவப்பட போகும்போது நம் உடல் உறுப்புகளில் இன்று மனிதனாக உருவாக்கினாலும் விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் நம் உறுப்புகள் உருவாக உருவாக இந்த உறுப்புகள் பாழாகி கொண்டு இருக்கு. அப்ப அந்த உறுப்புகளிலிருந்து வெறுப்பு வேதனை என்ற நிறைவு. காரணம், இந்த விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் நம் உறுப்புகள் அணுவாக உருவாக்கிவிட்டால் அதனுடைய அணுக்களை பெருக்கமாகும் போது நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட உறுப்புகளுக்கும் அதுக்கும் போர் நடக்கும். இப்படி ஒன்றை ஒன்று இந்த மோதல் நிலைகள் வரப்படும் போதுதான் நமது உடல் உறுப்புகளில் வலியும் வேதனையும் தெரிகின்றது. உதாரணமாக, ஒரு புழு தன்னை பாதுகாப்புக்காக அது ஒரு கூட்டை கட்டி அதுக்குள் சிக்கிவிட்டால் தப்ப முடியாது. அதனுடைய உணர்வுகள் இதை விட்டு வெளிவர வேண்டும் என்ற உணர்வுகளையும் அதை சேர்க்க சேர்க்க இந்த உணர்வுகள் அதிகமாகி இந்த புழு அதே உடல் நுகர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்ப இந்த புழு தட்டாம்பூச்சியாக மாறுகின்றது. இந்த தட்டாம்பூச்சியாக மாறி அது வெளிவரப்படும் போது இப்ப நெல்லுகளில் அந்த பூ பூத்தால் அதில் ஒரு விதமான தேன் இருக்கும். இதனுடைய முட்டையை அதில் இட்டு வைத்தால் அந்த தேனின் துணை கொண்டு அந்த நெல்லின் வெப்பத்தால் அது அணுவாக போகும்போது நெல்லின் பூக்கள் எப்படி இருக்கின்றதோ அதே போல நெல் பூச்சிகள் உருவாகும். இதே போல பல செடிகளில் பல பல வண்ணங்கள் உள்ள செடிகளில் இதனுடைய முட்டை இட்டுவிட்டால் அந்த வண்ணத்துக்கு தக்க அந்த பூச்சி உருவாகி அது பல வகையிலும் அது மற்றதோட நகர்ந்து மற்ற செடிகளிலும் இது முட்டைகளிடும். இப்படி எதன் எதன் உணர்வுகள் அந்த பூக்களில் முட்டையிடுகின்றதோ அந்த பூவை போல பட்டாம்பூச்சிகள் வளர்கின்றது. அந்த பூவில் எத்தனை வகை கலர்கள் இருந்ததோ அதே கலர்கள் பட்டாம்பூச்சியில் வரும். இதை போன்று இயற்கையின் உண்மையின் உணர்வுகள் இதை போன்று மாறுகின்றது. இப்ப மாமரம் இருக்கின்றது என்றால் மாம்பூ பூக்கும் போது இத்தகைய பூச்சிகள் இந்த வண்டு போன்ற இனங்கள் இதை தேன் சாப்பிட ஆரம்பிக்கும். அதிலே அதனுடைய முட்டைகள் விட்டு வைத்தால் அது மாங்காயா வரும்போது அதனுடைய கருத்தன்மைக்குள்ளேயே அது வண்டாக உருவாகி விடுகின்றது. ஆனால் மேல்பாகம் எதுவும் இல்லை. மாம்பழத்தை நாம் எடுத்து அறுத்து பார்க்கும்போதுதான் அதில் வண்டு இருப்பதே தெரியும். என்றால் மரத்துடன் தொடர்ந்தது வளரப்படும் போது அதில் ஒரு விதமான வெப்பம் கிடைக்கின்றது. அதை வைத்து மாமரங்கள் இதே மாதிரி சில சில காய முருங்கைக்காயில் எடுத்துக்கொண்டாலும் இதே போல பூச்சியனங்கள் அதிலே கரை விட்டு விட்டால் போகலை அந்த முருங்கைக்காய்க்குள்ளுக்கு வண்டுகள் இருக்கும். இதெல்லாம் இயற்கை நீதிகள் கொண்டு இப்படி வளர்கின்றன. இதே போலதான் நாம் எடுத்துக்கொண்ட வேதனை என்ற உறுப்பிலின் தன்மைகள் அந்த கரும் முட்டைகள் நம் உறுப்பிலே அதாவது நுரையீரலோ கல்லீரலையோ இருதயத்திலோ இத்தகைய கருத்தன்மைகள் அடங்கிவிட்டால் கிட்னிகளும் சரி. அதே போல அந்த அணுவின் தன்மை உருவாக்கப்பட்டு அதன் மலங்கள் மாற்றி அமைக்கும். அந்த மலங்கள் மாற்றி அமைக்கப்படும் போது விஷத்தன்மை கொண்டதும் கிட்னி சீராக விஷத்தை வடிகட்டும் தன்மை இழந்து விடுகின்றது. இதே போல நாம் நுகர்ந்த உணர்வுகள் இருதயத்தில் அந்த கருமுட்டை ஒன்று சுற்றினால் போரும். அதன் உணர்வு கொண்டு அந்த கருமுட்டைகள் அது வளர்ச்சியாகி இரத்தத்தை வெளிப்படுத்த முடியாத நிலைகள் அது உறையும் தன்மை கொண்டு வந்து விடுகின்றது. அப்போது இருதயம் சரியாக இயங்கவில்லை என்று ஆட்டட்டாக்கின்ற நிலை விடுகின்றது. இது ஒரு வகை. இந்த வேதனை என்ற உணர்வுகள், அதிர்ச்சியின் தன்மைகள், இந்த உறுப்புகளில், அதாவது நம்ம சிறு மூளை பாகம் எதிலையும் இந்த இரத்தங்கள் செல்லுகின்றது. அதில் இந்த கருமத்தை பற்றி வைத்தால் அந்த எந்த உறுப்பின் பாகத்தின் நரம்பு பாகங்களில் இதை போய் சேர்த்ததோ இந்த கருமுட்டைகள் விளைந்து விட்டால் நம்முடைய இருதயங்கள் இயங்காது. அதே போல நாம் கைகால் அங்கங்களிலும் அந்த நரம்பு மண்டலங்கள் வரக்கூடிய நிறைய பலவீனமாகிவிட்டால் சூப்பை போல் ஆகிறது. இதை போன்ற இயற்கை நிலைகளில் நாம் நுகர்ந்த உணர்வுகளில் குணங்கள் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து நாம் இன்று மனிதனாக வந்தாலும் மனிதனின் வாழ்க்கையில் ஒன்றை பார்க்காமல் இருக்க முடியாது. நமது கருவெளி நமக்குள் ஊர்கணை என்ற வித்தாக இந்த இதயத்தில் தான் பதிவாக்குகின்றது. இப்போ செல்போன்கள் எப்படி தன் பதிவின் தன்மை வைத்துக் கொண்டோம், அதற்கு தக்க அழுத்திய பின் அது வருகின்றதோ, இதை போல நம்ம முன்பாகம் எலும்புகளில் ஊர்வன என்ற வித்தாக அது பதிவாக்கி வருகின்றது. ஈர்க்கும் சக்தி அதிகம். இதில் ஈர்க்கும் சக்தி அதிகமாகும் போது இதற்கு முன் நான் மானிட்ட மாதிரி ஒரு அந்த லெவுகான நிலைகளில், அப்போ இது அழுத்தமான பின் அது இழுத்து அதிக வேகமான நிலைகள் ஒன்று வந்தால், பயம் என்றாலோ கோபம் என்றாலோ கொதிப்பு என்றாலோ இதை வரப்படும் போது அந்த மானிட்டர் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் இதை கண்கொண்டு பார்க்கிறோமோ அதை இழுத்து நமது ஆன்மாவாக மாற்றும். அது மாற்றி நமது உயிரின் காந்த பலனர்கள் சுவாசிக்கும் போது நாம் எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் இந்த உணர்வுகள் சீராக இயக்காமல் நாம் தடுமாற்றத்தில் ஏற்படும் சிந்தனைகள் குறையும். அவை செல்போன் போல இதில் நாம் எந்தெந்த வகை அழுத்தத்தை அதிகமாக பதிவாக்கிக் கொள்கின்றோமோ அந்த பதிவுக்கு தக்கதால் ஈர்க்கும் சக்தி அதிகமாகின்றது. இப்போ வெறுப்பு, வேதனை, கோபம், குரோதம் போன்ற எத்தனையோ வகையான நிலைகள் பதிவானால் இவை அனைத்தும் அந்தந்த மனித உடலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகளும், சூரியனால் கவரப்பட்டு நமது பூமி பரமாத்மாவாக இருக்கும் போது இந்த பரமாத்மாவாக மாறிவிடுகின்றது. அதை நம் உடலில் இருக்கின்ற உணர்வுகள் நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் அணுவாகிவிட்டால் அந்த அணுவின் உணர்ச்சிகள் நமக்கு தூண்டப்படும் போது இதே உணர்வுகள் கவர்ந்து நமது ஆன்மாவாக பெருக்கி நாம் நுகர்ந்து உயிரிழப்படப்படும் போது அந்த உணர்ச்சியின் அளவாக நாம் நடக்கும் நம்முடைய உணர்வுக்கு அதனுடைய உணர்வுக்கொப்ப நம்முடைய எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில் இயக்க தொடங்கி விடுகின்றது. இது எண்ணம் ஒரு நெருப்பிலே எந்த பொருளை போடுகின்றமோ அந்த மனம்தான் வரும். ஒரு நெருப்பில் ஒரு மிளகாய் போட்டால் நாம் அங்கே இருக்க முடியாது. இதே மாதிரி காண உணர்ச்சிகள் நம் உயிரிழப்பட்டால் நமக்குள் அந்த நெறிகளும் வேகமாக வரும்போது சிந்தனை இழந்து விடுகின்றது. இதே போல விஷத்தின் தன்மை கொண்ட நாம் உயிரான நெருப்பில் பட்டால் அந்த விஷமான உணர்வு உடலில் படரப்படும் போது மயக்கம் அறிகின்றது. இதே போல நமது வாழ்க்கை, நமது உயிர் நுகர்ந்த உணர்வை மனமாக்கும் செயல்பட்டதுதான் அது. நான் நாம் உயிரிழப்படும் போது சங்கு என்று சப்தம், அந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் படரப்படும் போது அந்த உணர்ச்சிகள் குப்பை எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில் இயக்கப்படுகின்றன. ஆனால் தான் நம் உயிரை விஷ்ணு என்றும் சங்கு சக்கரதாரி என்றும் தெளிவாக கூறுகின்றன. இதை நாம் அடையாளம் கொண்டு கொள்வதற்காக இரு பக்கம் ராமம் வெள்ளையாக இருப்பினும் மத்தியில் சிகப்பை போட்டு காட்டுவார்கள் நெருப்பென்ற நிலைகளில். இதுகளெல்லாம் சூட்சமாக மறைந்திருக்கும் உணர்வினை நம்மை நாம் அறிந்து நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் ஞானிகள் இவ்வாறு உருவம் அமைத்து காவியம் படைத்து காவியத்தின் கருத்தினை நமக்கு பதிவாகி பதிவானதை கருத்தால் என்ன எப்போது எதை எடுக்க வேண்டும், எதனை வழியில் நுகர்ந்தால் நாம் உயிர் ஏற்பட்டால் அந்த உணர்வுகள் நமக்கு செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது ஆறாவது அறிவு. நாம் பல உடல்களில் எத்தனையோ கோடி உடல்கள் தீமையை நீக்கி வேண்டும் என்ற உணர்வை எடுத்து எடுத்துதான் நாம் புழுவிலிருந்து பல நிலைகள் பெற்றது. இருப்பினும் எப்படி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு வலுப்பெற்றால் வராகம் என்று அதற்கு காரண பேர் வைக்கின்றன. வராகன் என்றால் பன்றி. எத்தனையோ உடல்களில் தீமையை நீக்க வேண்டும் என்ற உணர்வின் வலுவான நிலையை பெற்று அதற்கு தக்க இந்த உயிர் அந்த உறுப்புகளை உருவாக்கி விடுகின்றது. அந்த உறுப்பு கொப்பரான் சுவாக்கடைக்குள் இருக்கும் நாசத்தை இந்த பன்றிகள் தான் நுகரப்படும் போது தீமையை பிளந்து நல்ல உணர்வை மட்டும் வடிகட்டி எடுக்கும் திறன் பெறுகின்றது பன்றி. அதனால்தான் அதற்கு வராக நன்றி காரணப்படுகின்றன. ஒரு அழுக்கு தண்ணியில் நாம் நல்ல தண்ணி ஊற்றி கொண்டிருந்தால் இந்த அழுக்கு தண்ணி குறைந்து கொண்டே இருக்கும். இதை போலதான் பல கோடி உடல்களில் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து சேர்த்து பரிணாம வளர்ச்சியில் பன்றியாக உருவாக்கி விடுகின்றது நமது உயிர். அப்படி உருவாக்கிய உணர்வு கொண்டு அவனுடைய உறுப்புகள் அமைக்கின்றது. அந்த உறுப்பின் துணை கொண்டுதான் சாக்கடை உள்ள நாற்றத்தை பிளக்கின்றது. சாக்கடை உள்ள நாற்றத்தை பிளந்த பின் அது நுகர்ந்த நல்ல உணர்வுகளே அது நுகர்கின்றது. இப்ப பன்றியின் உடலில் தீமைகளை ஊப்புகாது தடுத்து நல்லவைகளையே தனக்குள் வளர்த்து அவன் வலிமை பெறுவதுதான் வராகன் என்று காரணம் தெரிவிக்கின்றார். பன்றியை தலையை போட்டு மனித உடலை போட்டு காட்டுவார்கள் வராக அவதாரம் என்று. யாரை சொல்வார்? விஷ்ணு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்தான் என்று. அந்த விஷ்ணு யார்? நமது உயிரி. ஆகவே பல கோடி உடல்களிலிருந்து நம் உயிர்தான் இவ்வாறு நம்மை மாற்றி வந்தது என்ற நிலை காட்டுகிறோம். அந்த விஷ்ணு தான் நமது உயிரி. ஆகவே இதே உயிர்தான் நம்மை பன்றியாக உருவாக்கி பல தீமைகளின் நிலையை வலிமை கொண்டு நீக்கிவிட்டு நல்ல உணர்வை பன்றி உடலிலே சேர்க்கின்றது. இப்படி அது வலிமை பெற்ற பின் தீமை என்ற நிலைகள் குறைந்து அந்த உடலை விட்டு வெளிவருகின்றது பன்றியின் உயிரான்மா. தீமையை நீக்கிடும் வலிவின் ஆன்மாவாக வெளிவருவதை மனிதனாக உருவாக்குகின்றது. மனிதனான நாம் இப்போ அதில் தீமையை நீக்கினது தீமையை நீக்கிடும் உணர்வின் அணுக்கள் நம் உறுப்புகள் உருவாக்குகின்றது. இதே உயிர்தான் விஷ்ணுவின் அவதாரம் பரசுராம் அவதாரம். இதே விஷ்ணுதான் உயிர். சமப்படுத்தும் உடலை இது உருவாக்குகின்றது. இங்கே விஷத்தை நீக்கியது மனிதனானத்தில் சமப்படுத்தி அதை உருவாக்க தெரிந்து கொண்டவன் என்ற நிலை இதே விஷ்ணுதான் நமது உயிர். பரசுராம் சமப்படுத்தும் எண்ணங்களை உருவாக்கி எதனை தீமை என்று என்றால் அந்த தீமையின் வலிமையை தணித்து தீமையற்ற உணர்வை நமக்குள் உருவாக்க தெரிந்து கொண்டது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள்.